إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا أولئك الذين كفروا بآيات ربهم ولقائه فحبطت أعمالهم فلا نقيم لهم يوم القيامة وزنا. صدق الله العلي العظيم. فقد قال النبي صلى الله عليه وسلم: من استعاذكم بالله فأعيذوه، ومن سألكم بالله فأعطوه، ومن دعاكم فأجيبوه، ومن صنع إليكم معروفا فكافعوه، فإن لم تجدوا ما تكافعوه فكافعوا له بالدعاء حتى تروا أنكم قد كافأتموه. صدق الله العلي العظيم. الله من الذي يارغلي அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவர்கள் எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை பலகீனமான மனிதனாக படைத்திருக்கிறார். எங்களுடைய பலகீனங்களை நாங்கள் எண்ணி பார்ப்போம் என்றிருந்தால் அவைகளை எங்களால் எண்ணி முடிக்க முடியாது. மனிதனுடைய பலகீனத்தில் மறதியும் உண்டு, மனிதனுடைய பலகீனத்தில் மடமையும் உண்டு, மனிதனுடைய பலகீனத்தில் அவசர புத்தியும் உண்டு, மனிதனுடைய பலகீனத்தில் ஆகப்பெரிய பலகீனம்தான் தனக்கு உபகாரம் செய்தவர்களை மறந்து விடுவது. உலகத்தில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எத்துணை சாதனைகள் படைத்தாலும், எந்த இடத்தை தட்டி பிடித்தாலும், எப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும், அவன் அந்த சாதனைகளை படைப்பதற்கு, அந்த வெற்றிகளை எல்லாம் அடைவதற்கு அவனுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் அவனுக்கு பல பேர் உதவி செய்திருப்பார்கள். பெற்றோர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அயல் வீட்டாராக இருக்கலாம், பாலூட்டிய தாய்மார்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஊராராக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், இப்படியாக சொல்லிக்கொண்டே போக முடியும். பல பேருடைய உதவி, பல பேருடைய துணை, பல பேருடைய உபகாரம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் என்ற உண்மையை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஒரு கல்விமானை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு கற்பித்த ஆசான்கள், அவன் படித்த பாடசாலை, அவன் உருவாகின இடம், ஓதின மதரசா என்று சொல்லி பலரை சொல்லிக்கொண்டே போக முடியும். சிறுபிராயத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய மூதாதையர்கள் என்று சொல்லி பலரையும் சுட்டிக்காட்டலாம். இவர்களை எல்லாம் ஞாபகத்தில் வைத்து இவர்கள் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் பிறவி உபகாரம் செய்திருத்துத்தான் நீங்கள் மௌத்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திமதியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மனிதர்கள் பொதுவாக மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில், இந்த உலகத்திற்கு சலாம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரெண்டு விடயத்தை உணர்ந்து கொள்வார்கள்.
அந்த ரெண்டு விடயத்தையும் நினைத்து ரொம்ப வருத்தப்படுவார். அப்படி வருத்தப்பட்டுக்கொண்டு மௌத்தாகக்கூடிய மக்கள் தான் பெரும்பான்மை என்று சொல்லும் பொழுது அந்த 98 வீதத்தையும் தாண்டும். பெரும்பான்மையானவர்கள் அந்த ரெண்டு மனவருத்தத்தோட மௌத்தாவார். அதுல ஒன்று என்னவென்று சொன்னால், கடமைகளை எல்லாம் பாலாக்கிவிட்டு, அமானுங்களை எல்லாம் நாசப்படுத்திவிட்டு, செய்ய வேண்டிய வேலைகள் எதையுமே செய்யாமல் இருத்தடிப்பு செய்துவிட்டு விடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏதும் செய்ய கிடைக்கவில்லையே என்ற வருத்தத்தோட மௌத்தாகக்கூடிய மக்கள் அநேகமானவர்கள். இரண்டாவது சாரார் யாருன்னு சொன்னால், இன்னும் ஒரு வகுப்பார் யாருன்னு சொன்னால், எனக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் உபகாரம் செய்தார்களே, எனக்கு இவர் ஆசானாக இருந்தார், எனக்கு இவர் தொழிலை படித்து தந்தார், நான் அவருடைய கடையில தான் இருந்து தொழிலை படித்திருக்கிறேன், எனக்கு என்னுடைய தாய் சின்ன பருவத்திலே என்னுடைய திருப்பிராயத்திலே தாய் வபாத்தாகி விட்டால் என்னை வளர்த்தது என்னுடைய சாட்சி, என்னை வளர்த்தது அடுத்த வீட்டு பெண்மணி, நான் அவரிடத்தில் பால் பருகி இருக்கிறேன், அவர்களுக்கு ஏதும் செய்ய கிடைக்கவில்லையே, நான் படித்த பாடசாலைக்கு ஏதும் செய்ய கிடைக்கவில்லையே, நான் இலவசமாக பிறந்த வைத்தியசாலைக்கு ஏதும் செய்ய கிடைக்கவில்லையே என்று சொல்லியெல்லாம் ஒரு வகையான தடமாற்றத்தில்தான் மனிதர்கள் உலகத்துக்கு சலாம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சர்தாரி ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே விதிவிலக்கானவர்கள். சுபஹானல்லாஹ், ஆச்சரியம், உலகத்தில் அவர்களை போல யாருமே பிரியாவிடை பெறவில்லை. எந்த ஒரு தலைவனாக இருக்கலாம், எந்த ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கலாம், எந்த ஒரு பள்ளி நிர்வாகியாக இருக்கலாம், எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் வெளியே போவார்கள். எங்களுக்கு இந்த பள்ளியை நிர்வாகம் செய்ததற்கு ஊர் மக்கள் சார்பாக ஒரு 3 வருட காலம் அவகாசம் கிடைத்தது, எங்களால் முடியுமானத்தை நாங்கள் செய்திருக்கிறோம், குறைகள் நடந்திருக்கிறது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டுத்தான் மக்கள் விடைபெறுவார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் அப்படித்தான் வழக்கம், மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் வெளியே போவார்கள். ஏன் குறை செய்திருக்கிறோம், கடமைகளை சரியாக செய்யவில்லை. அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பிரியாவிடை பெறவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள், மக்களை பார்த்து கேட்டார்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் செய்து விட்டேனா என்று சொல்லி மக்களை பார்த்து கேட்டார்கள். எந்த செய்தி, எந்த தூதை, எந்த இஸ்லாத்தை, எந்த மார்க்கத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தேனோ அதனை நான் உங்களுக்கு எச்சி வைத்து விட்டேனா என்று சொல்லி சஹாபாக்களை பார்த்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சந்தர்ப்பத்தில் அனைத்து சஹாபாக்களும் அத்தைதல் அமானா, நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், நீங்கள் குறை செய்யவில்லை, நாங்கள் அதற்கு சாட்சி சொல்கின்றோம், நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக இருப்போம், நீங்கள் கடமைகளை சரியாக செய்துவிட்டு போகிறீர்கள் என்று சொல்லி அனைத்து சஹாபாக்களும் அந்த ஹஜ்ஜத்துல் விதா பிரியாவுடைய பெற்ற ஹஜ்ஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனைவரும் ஒரே குரலில் சொன்னார்கள், அத்தைதல் அமானா வநஸஹ்தல் உம்மா என்று சொல்லி, வபல்லத்தல் அமானா என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நீங்கள் அமானத்தை நிறைவேற்றினீர்கள், தூதை எட்டி வைத்து விட்டீர்கள், எங்களுக்கெல்லாம் வாழ்ந்து காட்டி விட்டு போகிறீர்கள், எந்த ஒன்றையும் நீங்கள் மறைக்கவில்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்றினீர்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை வானத்தை பக்கமாக உயர்த்தி, அல்லாஹும்ம ஷஹத் யா அல்லாஹ், நீயும் இதற்கு சாட்சியாக இருந்து கொள்வாயாக என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த உலகத்துக்கு சலாம் சொன்னார்கள். வாழ்க்கையை படிக்க வேண்டும். இரண்டாவது கட்டம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் பிறக்கும் பொழுது அனாதையாக பிறந்தார்கள், வாப்பை இல்லை, பிறந்து 6 வருட காலத்தில் தாயையும் வந்து விட்டார்கள், தாய் யார் என்று சொல்லி அடையாளம் தெரியாது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதற்கு பிறகு அவர்களுக்கு பல பெண்கள், 10 மேற்பட்ட பெண்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பியாவில் அவர்களை வளர்ப்பதில், பால் ஊட்டுவதில், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் பல பேருடைய பங்களிப்பு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா, யாரெல்லாம் அந்த சையிதுல் கௌமைன் ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபகாரம் செய்தார்களோ அனைவருக்கும் ஹலரத் ரசூலுல்லாஹ் பிறவி உபகாரம் செய்துவிட்டு தான் கூப்பிட்டார்கள். சொன்னார்கள். மிக தெளிவாக சொன்னார்கள், நபியுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். அது வெறுமனே இபாதத்துகளுக்கு மட்டுமல்ல, எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் 23 வருட காலம் அல்ல, 63 வருட காலம், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அனைவருக்கும் நான் பெருவிவகாரம் செய்துவிட்டேன், அதுல யாரையும் நான் மறக்கவில்லை. சுபஹானல்லாஹ். எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அத்துணை உபகாரிகளுக்கும் நான் பிறவி உபகாரம் செய்து விட்டுத்தான் முடித்து விட்டேன், பிறவி உபகாரம் செய்து முடித்து விட்டேன். ஆனாலும் அபூபக்கருக்கு மாத்திரம் இந்த உலகத்தில் என்னால் அவர் செய்த தியாகத்துக்கு அவர் செய்த உதவிக்கு பிறவி உபகாரம் என்னால செய்ய முடியாமல் ஆகிவிட்டது. ஏன் அப்படிப்பட்ட உபகாரம், அப்படிப்பட்ட உபகாரி, அப்படிப்பட்ட உபகாரி. சுபஹானல்லாஹ். சொன்னா அபூபக்கரை தவிர நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய பிறவி உபகாரங்கள் எஞ்சி இருக்கிறது, எஞ்சி இருக்கிறது. தயாரத்துடைய நாளையில் என்னால் அதை நிறைவேற்ற முடியாது, அதற்கு அல்லாஹ் அவருக்கு கூடி கொடுப்பானாக என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உபகாரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அளவு முக்கியமானது, அந்த அளவு தேவைப்பட்டது, அந்த அளவுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் நடந்திருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஆச்சரியமானவர்கள் 23 இடங்கள்ல இறங்கிறதுக்கு முன்னால, வகி வாரத்துக்கு முன்னால உமர் சொல்லுவாரு இப்படித்தான் இருக்கோணம், அப்படியே குர்ஆன் இறங்கியது. சொல்றாங்க என்னுடைய அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறங்குறதுக்கு முன்னாலேயே நான் அதை பற்றி பேசி இருக்கிறேன். நபி ஹஜ்ரத் உமருடைய வாயினால் வரக்கூடிய வார்த்தைகளும் வகையாக இருந்தது. சுபஹானல்லாஹ். அதைய படிக்க வேண்டிய பாடம் உமரை பற்றி. அப்படி எல்லாம் உமருடைய சிறப்புகளை சொல்லிவிட்டு நீங்க அபூபக்கரை விடவும் சிறந்தவர் அல்லவா என்று சொல்லி உமருக்கு முன்னால சொன்ன சந்தர்ப்பத்தில் என்ன மனிதர்கள், என்ன மனிதர்கள். அன்புக்குரியவர்களே, தான் புகழப்படுவதல்ல முக்கியம், பிறர் புகழப்பட வேண்டும், பிறர் பாராட்டப்பட வேண்டும், பிறர் பாராட்டப்பட வேண்டும். சொன்னாங்க அந்த மனிதரை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறாய்த்தானே, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. என்ன தெரியுமா சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக்குடைய 23 வருட கால வாழ்க்கை அல்ல, ஏன் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய நபியா சஹாபியாக 23 வருட காலம் இருந்தார்கள். சொன்னாங்க அந்த அபூபக்கருடைய 23 வருட காலம் அல்ல, அபூபக்கர் சித்தீக்குடைய ஒரு இரவும் ஒரு பகலும் இந்த உமருடைய வாழ்க்கை, உமருடைய குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை அனைத்துக்குமே ஈக்குவலாக மாற்றப்பட்டாங்க. அபூபக்கருடைய ஒரு இரவு, அபூபக்கருடைய ஒரு பகல். கேட்டாங்க அந்த இரவு எந்த இரவு, சொன்னாங்க எந்த இரவு தெரியுமா, மக்கா முக்கரமாவை விட்டு மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த குகைக்குள்ள கடத்தின இரவு, குகைக்குள்ள கடத்தின இரவு. அந்த இரவு உமருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இரவு வரையில் முழு உமருடைய வாழ்க்கையை கொடுத்தாலும் அந்த இரவு தீக்குவலாக மாட்டாது சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உலகத்தில் வாழ்ந்த அனைவருக்கும் பிற விவகாரம் செய்து விட்டேன், ஆனா யாரை தவிர அபூபக்கருக்கு என்னால செய்ய கிடைக்க இல்ல, அது நாளின் கயாமத்தில் நான் செய்வேன் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஹதரத் ரசூலுல்லாஹ் உயர்த்தி பேசினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, படித்துக் கொள்வோம் வாழ்க்கையில, நாங்களும் ஒரு செல்வாக முகாசபா செய்வோம். எந்த வாழ்க்கையில எனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கெல்லாம் நான் பிறவி உபகாரம் செய்து விட்டேனா? அதுல ஒன்று என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும். சில சகோதரர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவருடைய தகப்பனையும் தாயையும் இழந்திருக்கலாம். பிறந்தார்கள், தாயை பார்த்தாக இருந்தார், தாயை காணவில்லை. தாய் வபாத்தானவனுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கிறது, அப்படியும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒரு விடயத்தை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவரத்தில் யாரத்தில் கேட்டாலும் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் எங்களை தாய் தந்தையோட ரொம்ப முகப்பத்தாக இருக்கிறோம் என்றது தான் அனைவருடைய வாயாலே வரக்கூடிய வார்த்தை. அதுல மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. நம் அனைவரும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் தான், சந்தேகம் இல்லை. அதில் முக்கியம், அதில் முக்கியம், முக்கியம் என்ன தெரியுமா? அவர்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும், அவர்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், அவர்கள் எங்களை ஞாபகப்படுத்தும் போது அவர்களுக்கு பெருமையாக இருக்க வேண்டும். நான் அப்படிப்பட்ட ஒருவனாக வாழுகிறேனா, நான் அப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கிறேனா, நான் அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னை நினைத்து என்னுடைய ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்தித்து செயலாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவன் ஹத்து சுபஹானஹு தஆலா அதனை அடைந்து கொண்ட கூட்டத்தில் என்னை என்பதை மாற்றி வைப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையாரை காணவில்லை, தாய் வாத்தாகிவிட்டார்கள், ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்திருக்கிறார்கள், மன்னரைக்கு போயிருக்கிறார்கள், தாய் தகப்பனுடைய குடும்பத்தை சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள், தாய் தகப்பனாருடைய தாய் தகப்பன தாயுடைய தகப்பனுடைய குடும்பத்தை அரவணைத்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல விதமான உதாரணங்கள் அதுல ஒன்று பார்க்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு பெண்கள் மிக முக்கியமான தாயினுடைய இழப்புக்கு பிறகு நாலு முக்கியமான பெண்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருந்தார்கள். அதுல ஒன்றுதான் சுவைமத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சுவைமா என்ற பெண்மணி. இந்த சுவைமா என்ற பெண்மணி யாரு தெரியுமா? கொஞ்சம் கவனமாக இந்த விடயங்கள் எடுத்துக் கொள்ளுங்களுக்கு. சுவைமா யார் என்று சொன்னா அபூ லஹபுடைய அடிமை பெண். இந்த அடிமை பெண் என்ன தெரியுமா செய்யலா? அபூ லஹபுடைய தான் இருக்கிறாள். அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மத் என்று சொல்லக்கூடியவரே ஆமினா என்ற பெண்ணுக்கு பிறந்து விட்டார்கள் என்ற செய்திய அபூ லஹபிடத்தில் போய் சொன்னது சுவைமா. அந்த சுவைமா ஒரு அடிமை பெண்ணாக இருந்தால் அந்த அபூலா என்ன தெரியுமா செஞ்சால், இந்த நற்செய்தி சொன்னதற்காக வேண்டி அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்து விட்டான். இறப்பை பற்றி சொன்ன, பிறப்பை பற்றி சொன்ன, பிறந்து விட்டார்கள், பிறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்னதற்காக வேண்டி அபூலா என்ன செய்தார் சொன்னால் அந்த பெண்மணியை உண்மையிட்டு விட்டார். பிற்காலங்களில் பொருவாய் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரிவாயத்து செய்கிறார்கள், புகாரியில கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொருவா என்று சொல்லக்கூடிய சஹாபி, இது ஒரு ஹதீஸ் அல்ல, ஆனா புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அபூலஹபை கனவில் கண்டார்கள். கேட்டாங்க, நபித்துவத்துக்கு எதிராக இருந்த அந்த அபூலஹபை பார்த்து குரான் சபிக்கிறது. ஆனா அபூலஹப் தன் வாழ்க்கையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார்கள் என்று செய்தி கேள்விப்பட்டதுமே அவர் ஒரு அறிவை உரிமையிட்டார். அவர் செஞ்ச நலம் அது மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அபூலஹபை கனவுல கண்ட சந்தர்ப்பத்தில் அவன்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, உன் செய்தி என்ன, நரகத்தில் எப்படி இருக்கிறாய் என்று சொல்லி அவன் என்ன தெரியுமா சொன்னான், எனக்கு ஒன்றுமே கிடைக்க இல்லை, நான் இருக்கிறேன் ஆக வேதனையா நடத்துல, ஆனால கிழமையில ஒரு நாள் மட்டும் அந்த சுவைமாவை உரிமையிட்டவனுடைய பாக்கியத்தால என் கையிலிருந்து கொஞ்சம் தண்ணி வெளியாகுது, அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுக்கோன்னு சொன்னான். அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுக்கோங்க, எப்படி அபூ தாலிபுக்கு நரகத்துல இருப்பாரு, ஆனா வேதனை கொஞ்சம் லேசாக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி வளர்த்தவின் காரணமாக வாழ்க்கையை எப்படியெல்லாம் நுகர முடியுமோ, எப்படியெல்லாம் மறக்க முடியுமோ, அப்படியெல்லாம் மறந்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரத்தை தெரியவில்லை நண்பர்களே, இப்ப இந்த சுவைமா என்ற பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் ஊட்டினா, அந்த நேரத்தில் பால் கூட்டக்கூடிய தாயாக இருந்தார். ஹஜ்ரத் சுவைமாவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரைக்கும் மறக்கவே இல்லை. பேசுவது கையில எடுத்ததுமே அது அவருக்கு லாபமாக இருந்தது. அவளை மாறுகிற பால் சுரக்க ஆரம்பித்தது, அவளை குடும்பத்தில பறக்கத்து வந்துட்டது, அவ ஏறி போல ஒத்தனத்தில் ஒரு வகையான எலி சொருவகையான சக்தி வந்து விட்டது, தெம்பு வந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, தெரியாமலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹலீமத்து ஸஹாபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த நபியை தூக்கினதினால அந்த ஹலீமத்து ஸஹாபியா அல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்தினார். ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்ல இல்ல, நான் உங்களோட வீட்டுக்கு வந்ததாலதானே அவங்க வீட்டுக்கு வர கத்தன்ற பேச்சு பேச இல்ல, மாறாக ஹலீமத்து ஸஹாபியாவுடைய குடும்பம் ஹலீமத்து ஸஹாபியா மட்டுமல்ல ஸஹாபியா வம்சத்தையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினாங்க. அதற்கு மௌத்து வரைக்கும் ஹலீமத்துடைய பொருட்கள் பங்கு வைக்கக்குள்ள மௌத்து வரைக்கும் ஏதோ ஹதியாக்கள் வந்து சேர்ந்தா அதில் ஒரு பகுதிய தந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அனுப்புவது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமத்து ஸஹாபியாவுடைய வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இது நபியுடைய துணை அல்ல, இது நபியுடைய பிறவி விவகாரமாக இருந்தது. இன்னும் ஒரு பெண்மணி தான் பரக்கத்துல் ஹபஷா உம்மு ஐமன் என்ற பெண்மணி. இந்த பெண்மணி யார் என்று சொன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லாஹ் என்று சொல்லக்கூடியவருடைய அடிமையாக இருந்து அவர்கள் வாப்பாவிற்கு பிறகு கருவில இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அனந்தர சொத்தாக கிடைத்த பெண்மணி. புரிந்து கொள்ளுங்கள், கருவில இருக்கிற பிள்ளைக்கும் அனந்தர சொத்துல பங்கிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். மார்க்கம் சொன்ன ஒரு பிரகாரம் அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும். நான் மிக தெளிவாக சொல்கிறேன், இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆகப்பெரிய நியமத்துத்தான் அனந்தர சொத்துக்கள். அதாவது ஒரு மையத்து மௌத்தானதுக்கு அப்புறம் விட்டுட்டு போகக்கூடிய சொத்துக்களை பிரித்துக் கொள்வதற்கு இந்த நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் அல்லாஹ்வுக்கு ரஹ்மத்து செய்ய வேண்டும். 1931 சுமார் 70-75 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டு இண்டிபெண்டன்ஸ் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாலேயே எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய இந்த நாட்டில் நாங்கள் வாழ வேண்டிய வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம்களுக்கு தேவையான அத்துணை சட்டங்களையும் உருவாக்கி விட்டு போனார்கள். அதுல ஒன்றுதான், ஒத்தர் மௌத்தானா அவருடைய சொத்துக்களை பிரித்துக் கொள்வதற்கு நீங்க இந்த பிரிட்டிஷ் லோவ நாடி போக வேண்டிய தேவை இல்லை, இந்த நாட்டினுடைய சட்டத்தை நாடி போக வேண்டிய தேவை இல்லை, அல்லது வேற மதத்தவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. குர்ஆன் சொல்லி இருக்கக்கூடிய முறை பிரகாரம் சொத்துக்களை பிரித்துக் கொள்ள முடியும் என்ற சட்டம் இந்த நாட்டில் வகுக்கப்பட்டிருக்கிறது. நான் படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் சாஹிஹ் அடைத்து சொல்வேன், இந்த சட்டத்தில் எங்களுக்கு திருப்தி இல்லை, இந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் தான் நாங்கள் இதற்கு தீர்வு காணுவோம் என்று சொல்லி ஒருவன் முனைவான் என்றால் அவனுடைய இஸ்லாத்தில் சந்தேகம் இருக்கிறது, அவனுடைய தொழுகையில சந்தேகம் இருக்கிறது, அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறி. என்று சொன்னால் எனக்கு இந்த சட்டத்தில் திருப்தி இல்லை, இந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் தான் நான் இதை பிரிக்க போறேன் என்று சொல்லி ஒருவர் கைத்து பிரித்துக் கொண்டாலும் காட்டால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது லீகலி, இந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் அது உங்களோட சொத்தாக இருந்தாலும் இந்த குர்ஆனுடைய பார்வையில அது உங்களோட சொத்தல்ல, உங்களுக்கு ஹராமான சொத்தது. அப்ப நபியுடைய மாப்பா சொல்லுடைய மாப்பா அப்துல்லா அவரையும் அப்துல்லா அவர்கள் சொத்தாகி விட்டார்கள். இப்ப நோக்கு நபி பிறக்க முன்னாலேயே நோக்கு அந்த அவருடைய அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட்டது. அந்த அனந்தர சொத்துல தான் இந்த பரக்கத்துல் ஹபஷா உம்மு ஐமன் என்ற பெண்மணி இருந்தார். இந்த பெண்மணி யாரு தெரியுமா? இதுதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய வஃபாத்துக்கு பிறகு நேரடியாக இந்த பெண்மணி தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்தவள். எப்படி தெரியுமா? ஹதீஸ் கண்ணியப்படுத்தினாங்க. தனக்கு பால் ஊட்டின தாய்மார்கள், இவர்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் என்னை காத்திருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் எனக்கு சோறு தீட்டிருக்கிறார்கள் என்ற உணர்வை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கவில்லை என்றிருந்தால் எப்படிப்பட்ட ஒரு மகாரி, எப்படிப்பட்ட ஒரு நபி, எவ்வளவு அழகான முன்மாதிரி. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு கட்டத்துல சஹாபாக்களை பார்த்து காலத்தில் அபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவரி சஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி மின் அபீஹி ஃபஅதஹா, அந்த பெண்ணை உரிமையிட்டார்கள். ஆனா அந்த பெண்ணை உரிமையிட்டு சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து மன் சர்ரஹு அய்யதஜவ்வஜ இம்ராஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னா, உங்கள யாருக்காவது விருப்பம் இருக்க வேண்டா ஒரு சுவர்க்கத்து பெண்மணியை நிக்காக செய்ய விருப்பம் என்றிருந்தால் இந்த உம்மு ஐமனை முடித்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. தனக்கு உபகாரம் செய்த பெண்ணுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள். நீ சுவர்க்கவாதி, நீ சுவர்க்கத்துக்கு போகக்கூடியவள். அந்த சஹாபாக்கள் யார் தெரியுமா? சொல்லப்பட்டதுதான் தாமதம், சுவர்க்கத்துடைய பெண்ணை நிக்காக செய்ய விருப்பமா, முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டதுதான் தாமதம். அந்த சபையில இருந்த ஒரு சஹாபி முன்னுக்கு வந்தார்கள். அவர் வந்தே அவர் யாரு? ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முன்னுக்கு வந்தார்கள், நிக்காக செய்து கொண்டார்கள். அந்த நிக்காகில பிறந்த புள்ளதான் உஸாமத் பின் ஜெயித் ரலியல்லாஹு தஆலா. இது மூணாவது பெண்மணி. நாலாவது பெண்மணி யாரு தெரியுமா? ஒரு ஆச்சரியமான பெண், அபூ தாலிபுடைய மனைவி. எங்களுக்கு தெரியும் அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செய்தார்கள், ஆனா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நாடவில்லை, அவர் குஃப்ர்ல மௌத்தாகி விட்டார். நபியுடைய எட்டு வருடத்தில் கார்டியனாக பொறுப்பாளியாக வந்த அபூ தாலிப் நபிக்கு 50 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட 42 வருடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கார்டியனாக பொறுப்பாளியாக வலியாக இருந்த அபூ தாலிபுடைய மனைவி. எந்த அளவு கண்ணியப்படுத்தினாங்க, ஆச்சரியமாக இருக்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதரா, இப்படிப்பட்ட ஒரு உஸ்வத்து ஹஸன அழகான ஒரு மாதிரியா? என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த பெண்மணி வஃபாத்தாகி விட்டாய். ஹதீஸ்ல வந்திருக்கிறது ரொம்ப பெரிய மாதிரியா இருந்தாங்க. அந்த பெண்மணியை வீட்டில் 42 வருடம் வாழ்ந்திருக்கிறாங்க. சொல்லுங்க, அந்த பெண்மணி வஃபாத்தாகி விட்டாங்க. அங்கிருந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, சத்தம் சொன்னாங்க, சும்மா சொல்ல இல்லை,
தனக்கு யாராவது உபாரம் இருக்கிறாரா அதை பகிரங்கமாக பேசிப்போம். மக்களுக்கு அதை கதைந்தோம், இவருடைய உதவியாளர் தான் நான் இப்படி வந்திருக்கிறேன், நான் இந்த கடையில தான் வியாபாரம் படித்தேன், எனக்கு இவர் தான் குடும்பம் காட்டி தந்தாரு, எனக்கு இவர் தான் இந்த கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு உதவி செய்தாரு. இது நல்ல விடயம், இது நல்ல விடயம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய தலைவாட்டு உட்கார்ந்து கொண்டு சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க பார்ப்போம். ஹதீஸில் வந்திருக்கிறது, ரஹிமல்லாஹு யா உம்மி, ரஹிமக்கல்லாஹு யா உம்மி, எங்க அம்மா அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. யா உம்மி குந்த உம்மி மஹ்த உம்மி, எங்க அம்மாவே என் உம்மக்கு பிறகு நீங்க தான் எனக்கு உம்மாவா இருப்பீங்க. என் உம்மாவை நான் சின்ன காலத்தில் இருந்து இழந்துட்டேன், ஆனா எனக்கு நீங்க உம்மாவா இருப்பீங்க, உம்மத இடத்துல இருந்து என்ன கண்ணியப்படுத்துறீங்க. சொல்றாங்க, எத்தனையோ நாட்கள் எங்க வீட்டுல பசியில் இருந்திருக்கிறீங்க, எனக்கு சாப்பாடு தரத்துக்காக வேண்டி. நீங்க உடுக்காம இருந்திருக்கிறீங்க, எனக்கு குடும்ப சாப்பிட்டுக்காக வேண்டி. நல்ல சாப்பாடுகள் வீட்டுக்கு வந்தா நீங்களும் உங்களோட குழந்தைகளும் சாப்பிடாம இருந்திருக்கிறீங்க, எனக்கு சாப்பாடு தவறு பண்றதுக்காக வேண்டி, நான் சாப்பிடுறதுக்காக வேண்டி. இவைகள் அனைத்தையும் நீங்க செய்யறது அல்லாஹ்வுடைய பொறுப்புக்காக வேண்டி உமா என்று சொல்லி உமாவை புகழ்ந்தாங்க. புகழ்ந்துட்டு ஜனாதா தண்ணி குளிப்பாட்டப்பட்டது, தண்ணி சூடாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணியில ஜனாதாவை குளிப்பாட்டுற தண்ணியில கற்பூரம் கலக்கிறது ஒரு சுண்ணா, ஒரு சுண்ணத்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கற்பூரத்தை தன் கையால கட்டி அந்த தண்ணீரை சேர்த்து விட்டாங்க. ஜனாதா குளிப்பாட்டப்பட்டது, தந்த ஷர்ட்ட கலட்டி கொடுத்தாங்க கஃபன் செய்ய சொல்லி. கபர் தோண்டப்பட்டது, மூணு சஹாபாக்களை பார்த்து கபர் தோண்டுவாப்பா. உமர் பின் குத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் ரெண்டு சஹாபாக்களுக்கு சொல்லுங்க கபர் தோண்டச்சது. கபர் தோண்ட கத்துச்சது, நாங்க சொல்லுவோமே அந்த புள்ள குழின்னு சொல்லி கபரை தோண்டி கீழே சின்ன குழி தோண்டுவோமே, அந்த குழிய தோன்ற பொறுப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது எனக்கு உட்டுடு, என் உம்மட இடத்தை நான் தோன்றேன். தாயினுடைய மடியில நான் படுத்தேனோ அந்த தாய் நான் படுத்த கபர்ல படுக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபர்ல படுத்தாங்க. படுத்து போட்டு சொன்ன துஆக்களை கேளுங்க பாப்போம். الله الذي يحيي ويميت وهو حي لا يموت اغفر لأمي فاطمة بنت أسد. يا الله يا تاي فاطمة وكني بركة جيبايا رحمة جيبايا يعني دعاء سيدي عليه الكلام برد طال عند جنازة عند قبر لعنك فيه فتنة إذا طال تنك بالو كينا تاي ماركة تجيلو فقار அதுக்கு பிறகு இன்னொரு பெண்மணி வாழ்க்கையில நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அநேகமான வாழ்க்கையில நாங்கள் வெற்றிகளை அடைந்திருப்போம். நிக்காக செய்து கொண்டதற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு அதற்கு அடிப்படையான காரணமாக மனைவி இருப்பார். ஆனா என்னோட மனைவிமார நாங்கள் தூசிக்கும் கணக்கு இருக்கவில்லை. அவ வந்தா மறுத்தால் அவ யாரு சுபஹானல்லாஹ். அப்படித்தான் மனைவியை நாங்க பார்க்கிறது. அது இஸ்லாமியுடைய பண்பல்ல, அது முஸ்லிமுடைய பண்பல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்ணியமானவர்களோ அதே கண்ணியத்தோட தான் தங்கள் குடும்பத்தையும் பார்த்தார்கள், தங்கள் மனைவியை பார்த்தார்கள். மனைவியை மட்டுமல்ல மனைவியுடைய குடும்பத்தையும் பார்த்தார்கள். ஞாபகம் கொள்ளுங்கள், பரிகாசம் செய்யாதீர்கள். நினைச்சா தலாக், நினைச்சா டிவோர்ஸ், நினைச்சா கண்ணத்திலாடி, நினைச்சா நினைச்சதே இல்லை, எதையும் செய்யலாம். அல்லாஹ்வுடன் இருக்கிறான் மறந்துடாதீர்கள். ஆயிரக்கணக்கான பெண்கள் விதவைகளாக சின்ன வயசுல, சின்ன வயசுல மாற்றுவாதியை சார்ந்த பெண்கள், நாங்க எல்லாரும் யோசிக்கிறோம் சொல்றோம் என்ன, எங்களோட பெண்கள் எங்களோட குழந்தைகள் போறாங்க மாற்றுவாதியை சார்ந்தவர்களுடைய பந்தல்களுக்கும் பெண்களுக்கு போய் அவங்க மதம் மாறுறாங்க என்று தான் பேசுறோம். எல்லாம அவங்க ஏன் மதம் மாறுறாங்க, அதுக்குரிய காரணம் என்ன, அதுக்கு காரணம் என்ன, அந்த பெண் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் ஒரு முஸ்லிமான. நிக்காக செய்துவிட்டோம், மார்ச் மாதத்திலிருந்து வந்து இஸ்லாத்துக்குள்ள வந்திருப்பது நிக்காக செஞ்சோம். கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு யாரும் இல்ல, எனக்கு மாமாவும் இல்ல, எனக்கு மாமியும் இல்ல, நான் நினைச்சத செய்யலாம் என்று நினைச்சு எத்தனை பேர் சித்திரவதை செய்கிறார்கள். மறந்துவிடாதீர்கள், மறந்துவிடாதீர்கள். குடும்பத்தில் நல்லவனாக இருக்க பாருங்கள், மனைவிட்டு நல்லவன் என்ற பேர் வாங்குங்கள், குழந்தைகளுக்கு நல்லவன் என்ற பேர் வாங்குங்கள். அந்த பேர் வாங்காதவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. அப்பையும் அந்த குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டாங்க. குடும்பத்தை பத்தி மட்டுமல்ல, தனக்கு முன் கொடுத்தவங்க சம்பந்தம் என்ன குடும்பத்தில் நான் கல்யாணம் முடிச்சேனோ அந்த குடும்பத்தையும் முடித்தாங்க. இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரியாலு சாலிஹீன் ஹதீஸ் பதிவு செய்திருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கூப்பிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வா வாப்பா, ஒரு காலம் வரும், நீ மிஸ்ர் நாட்டுக்கு கவர்னராக போவாய். மிஸ்ர் நாட்டுக்கு நீ கவர்னராக போனா அந்த ஊர்ல ஒரு கிராமம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போனா அந்த ஊர் மக்களோட ரொம்ப அழகா நடந்துகோவாப்பா, ரொம்ப அன்பா நடந்துகோ. ஏனென்று சொன்னா அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணை நான் நிக்காக செய்திருக்கிறேன், அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணை நான் கல்யாணம் முடித்திருக்கிறேன். எந்த ஊர்ல நான் கல்யாணம் முடித்தேனோ அந்த ஊருக்கு கண்ணியம். இதுதான் எங்களை நபி காட்டின வாழ்க்கை, இதுதான் எங்களை நபி எங்களை சொல்லிட்டு வாழ்க்கை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு 25 வருடம் 40 வயதுடைய ஒரு பெண் நிக்காஹில் வராங்க. ஹதீஸ் குப்ரா ரலியல்லாஹு தஆலா என்னங்க இது, எப்படி நபி நடந்திருப்பாங்க? மக்காவுடைய வெற்றி, காபத்துல்லாவுடைய சாவிய கையெழுத்துட்டாங்க, பிலாலே ஹபஷி ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் கபாவுக்கு மேலடி வாங்க சொல்றாங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அன்னை ஆயிஷா சொல்றாங்க, நான் நோட்டம் விட்டு பார்த்து கொண்டிருந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய சில முதுமை அடைந்த சில கிழக்கு பெண்களுடைய பேசிக் கொண்டிருந்தாங்க, சில கிழவிகளுடைய பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நான் கோபப்பட்டேன், எனக்கு ரோஷம் வந்துச்சு, ரோஷம். நான் நினைத்து போய் கேட்டேன், யாரு ஏழுகளோட பேசுறீங்க? ஏன் ஒரு பெண்மணிக்கு தந்த கணவன் இன்னும் ஒரு பெண்ணோட பேசுறத ஒரு பெண்மணி விரும்ப மாட்டாள். நன்றாக புரிந்து கொண்டு, ஒரு பெண் விரும்ப மாட்டால் ஏந்த கணவன் இன்னும் ஒரு பெண்ணோட பேசுறத. அப்படி அந்த பெண்ணுக்கு ரோஷம் வர இல்லைண்டா, அது வேற விஷயம். என்ன பேசுனீங்க? என்ன பேசுறீங்க? அவங்கள்ட்ட சொன்னேன், இன்றைக்கு நான் ஹதீஜாவும் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. இன்றைக்கு நான் இந்த மௌத்தான மனைவி ஹதீஜாவும் இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க ஆயிஷா
பெண்கள் இருந்தாலும் அவருக்கு ஈக்குவலாக யாரும் வர முடியாது.
அவளை விடவும் அந்த ஹரிஜாவை விடவும் சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு தர இல்ல. நீங்க எல்லாரும் அவருக்கு பொறுப்பு தந்தாங்க. இது யார பத்தி சொல்றாங்க? மௌத்தா போன மனைவிய பத்தி சொன்னாங்க. என்ன ஏன் தெரியுமா காரணம்? ஆவலட்சுமி என்ன கொண்டு முதலாவது விசுவாசம் கொண்டா உலகமே என்ன பயன்படுத்திச்சது. அவர் சொன்னா நீங்க சொல்றதை ஏற்றுக்கொண்டேன். இரண்டாவது என்ன உலகமே பொய்ப்படுத்துச்சு அவ என்ன உண்மைப்படுத்தினா. எனக்கு பணம் இருக்க இல்ல அவட பணத்தை எனக்கு வாரி வழங்கினா. எனக்கு அல்லா பிள்ளைகளை தர இல்ல அவளை கொண்டுதான் பிள்ளைய தந்தான். இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நான் அவளை எப்படி மறக்க முடியும்? அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில இதை மறந்துதான் உபகாரம் செய்தவனை மறக்காதீர்கள். உபகாரம் செய்தவனை தேடி போய் அவனுக்கு உபகாரம் செய்து விட்டு வாருங்கள். அவனுக்கு ஏதாவது ஒன்றை செய்து விட்டு வாருங்கள். இது என்னுடைய மார்க்கம். அது மட்டுமல்ல, முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு மார்க்கமானதை சார்ந்தவர் ஹதீஸ்களை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறேன். அப்துல்லா ஒரு உபை என்று சொல்லக்கூடியவர். அன்புக்குரியவர்களே, ஈடுபட்டாங்க. அவன் செய்த ஒரு நலவு எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. என்ன நலவு தெரியுமா? என்ன போர்ல கைப்பற்றப்பட்ட சிறை கைதியாக அவர்கள் மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டால் அவன் உடம்புல ஷேர்ட் இருக்கு இல்ல, அவர் வெறும் மேலுடைய தான் வந்தாரு. அந்த நேரத்துல மதீனா உணவராவுல அவருக்கு செட் ஆகக்கூடிய அவருடைய உடம்புக்கு ஃபிட் ஆகக்கூடிய உடுப்பு யாருக்கே இருக்க இல்ல. அது இருந்தது இவன்கிட்ட மட்டும்தான். இவன் இந்த சாட்சிக்கு உடுப்பு கொடுத்தவன். இவன் இந்த சாட்சிக்கு உடுப்பு கொடுத்தவரே அவருக்கு என்ன கவர் கொடுக்க முடியாது. இதற்கான அல்லாஹ் சொல்றார், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி இதைத்தான் அல்லாஹ் சொல்றார். இந்த முன்மாதிரியை எடுப்போம், இந்த முன்மாதிரிக்குரிய மக்களாக மாறுவோம். பேசுவதாக இருந்தா சொல்லுவதற்கு ஆயுதம் இருக்கிறது. நபியுடைய வாழ்க்கையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு உபகாரியாக இருந்தார் இந்த நாட்டுக்கு. இந்த நாட்டில நாங்க படித்திருக்கிறோம், இந்த நாட்டை எங்களை உருவாக்கிச்சது, இந்த நாடு எங்களுக்கு எவ்வளவோ தந்திருக்கிறது. யோசிக்க பார்ப்போம், இந்த நாட்டுக்கு நாங்க என்ன திருப்பி கொடுத்திருக்கிறோம்? இந்த நாட்டில் சம்பாதிக்கிறவங்க யோசிப்போம், இந்த நாட்டில் படித்தவங்க யோசிப்போம், இந்த நாட்டு பல்கலைக்கழகத்தை பாதித்திருக்கிறோம், இந்த நாட்டில் ஏராளமான விடயங்கள் இலவசமாக கிடைத்திருக்கிறது. இதெல்லாத்தையும் பாதிச்சுத்தான் நாங்க இன்றைக்கு ஆளாக இருக்கிறோம். இந்த நாட்டுக்கு நாங்க என்ன திருப்பி செஞ்சிருக்கிறோம்? இதுவும் எங்கட பொறுப்போ, இதுவும் எங்கட பொறுப்போ. ஞாபகத்தில் வச்சுக்கொண்டோ, பாவிங்களை திரும்பி கொடுக்காமல் மௌத்தாலா இந்த மன்னர் இந்த இந்த மண்ணுக்குள்ளே அடக்கம் செய்யப்படவும் தகுதி இல்லை. நாங்கள் திரும்பி கொடுத்து விட்டு மௌத்தாகவோம், உருவாக்கி விட்டு மௌத்தாகவோம், சாதனைகள் படைத்து விட்டு மௌத்தாகவோம், வரலாறு நிறுவிட்டு மௌத்தாகவோ அம்மா எனக்கு உங்களுக்கு தொழில் புரிவானாக, பாவிக்க செய்வானாக. எனவே வாழ்க்கையில கவலைப்படாமல் உத்தாகவும், அமானுதங்களை நிறைவேற்றிவிட்டு உத்தாகவும், சந்தோஷமாக உத்தாகவும். இரண்டாவது, வாழ்க்கையில யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அனைவருக்கும் பிறவி உபகாரம் செய்துவிட்டு உத்தாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, அனைவருக்கும் நலவை நாடுவானாக. யா அல்லாஹ், எங்களை மன்னித்து தருவாயாக. எங்களுடைய பெற்றோருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.